வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 12-17 மற்றும் 23-25 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலேன் நப்தலீன் ஆகிய இடங்களின் எல்லைகளின் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாபுக்கு சென்று குடியேறினார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலேன் நாடே, நப்தலீன் நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிலுள் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைச்சாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய பணி வாழ்வின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக மத்தேயு நற்செய்தி நமக்கு அமைகிறது. இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய தொடக்கத்தை, அதில் வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற போது, இது முதல் நூற்றாண்டின் 2 பகுதியில் எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக கருதப்படுகிறது. காரணம், கலிலேயா மற்றும் சிரியா பகுதியிலிருந்த ஒரு சில யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மனமாறி கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சிறு குழுக்களாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற போது இவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களை அந்த யூதர்கள் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களும் வேதனைகளுக்கும் இவர்கள் ஆளாகிறார்கள். இதனால் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு இவர்கள் ஆளாகி நம்பிக்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த புதிதாக மனமாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்கள் மாறுகிறார்கள். இதன் காரணமாக இவர்கள் நம்பிக்கையிலே இழக்கக்கூடியவர்களாக, கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலே அவர்கள் ஆழம் இல்லாதவர்களாக வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் மத்தேயு இவர்களுக்கு இயேசு உண்மையான மெசியா என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இவர்களுக்கு ஒரு நற்செய்தி எழுதக்கூடியவராக இருக்கிறார். இதிலே இயேசு என்பவர் யூதர்களுக்கு மட்டும் மீட்பர் அல்ல, மாறாக பிற இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு மீட்பர் என்கின்ற ஒரு செய்தியை வெளிப்படையாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் பல்வேறு விதமான வெளிப்படையான சிந்தனைகளை மத்திய நற்செய்தியாளர் எல்லா மக்களுக்கும் என்பதை முன்னிறுத்தக்கூடியவராக இவர் இருக்கிறார். அதனால்தான் மத்திய நற்செய்தி தொடக்கத்திலே மூதாதையர் பட்டியலிலே தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்து என்று தொடங்குகிறது. நாம் பல்வேறு விதமான வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2:1-12 பார்க்கிற போது ஞானிகளுடைய வருகையை நாம் வாசிக்கின்றோம். இந்த ஞானிகளுடைய வருகை கிறிஸ்துவினுடைய மீட்பு என்பது பிற இனத்தாருக்கும் உண்டு என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20:19-20 நாம் வாசிக்கின்ற போது அந்த நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தரக்கூடியவராக சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுனுடைய உலகளாவிய பணியின் ஒரு தொடக்கத்தை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட நிகழ்வை அவர் கேள்விப்பட்டு அவர் கலிலேயா பகுதிக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பணியை தொடங்குவதற்கான ஒரு முன்னிருப்பை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கலிலேயாவில் அவர் எங்கெல்லாம் சென்றார் என்பதையெல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுதலேன் நப்தலின் ஆகிய இடங்களின் எல்லைகளாகிய கடலோர பகுதி வழியாக சென்று கலிலேயாவிற்கு அவர் செல்லக்கூடியவராக, கப்பர்நாவிலே அவர் தங்கக்கூடியவராக, குடியிருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3:2 வாசிக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் யூதேயாவில் உள்ள பாலை நிலங்களிலே மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவர் இந்த காரணத்தின் வழியாக பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இதே செய்தியை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4:17 நாம் வாசிக்கின்றோம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற திருமுழுக்கு யோவானுடைய அதே செய்தியை இவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இயேசு யாரையும் கண்டு பயப்படவில்லை என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் செய்ததால், சொன்னதால் அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு திருமுழுக்கு யோவானை உட்படுத்தினர், கைது செய்தனர், துன்புறுத்தினர். ஆனால் நான் அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லி கடவுளுக்காக மட்டும் வாழக்கூடிய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பணியை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு மீண்டும் திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டக்கூடிய நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இதன் வழியாக அங்கு துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த புதிய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த கலிலேயா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிறு குழுக்கள் கிறிஸ்துவை பார்த்து இவர்கள் மனமாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இவர்கள் கிறிஸ்து எதை கண்டும் பயப்படவில்லை, எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை இவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த புதிய கிறிஸ்தவர்களுக்கு, இந்த சிறிய குழுக்களுக்கு, கலிலேயா மற்றும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்து என்பவர் மெசியாவாக இருக்கிறார், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், உங்களுக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இவர்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி கடவுளுடைய நற்செய்தியை பறைசாற்றினார் என்று சொல்லி நாம் நற்செய்தியை வாசிக்கின்றோம். அவர் பல்வேறு விதமான இடங்களுக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். தொடக்கத்திலே பணி செய்கிற போது அவரை மக்கள் பின்தொடரவில்லை, ஆனால் இவர் எங்கும் நிற்கவில்லை, மாறாக மக்களை தேடி இவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். தானாக முன் சென்று தொழுகை கூடங்களிலே நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். மக்களிடத்தில் சென்று அவர் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பேய் பிடித்தோரை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய மகிமையை தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் தன்னுடைய வாழ்வின் பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதனால்தான் இவரின் புகழ் பல்வேறு இடங்களுக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது. சிரியா நாடு முழுவதும் பரவக்கூடியதாக இருக்கிறது. அங்கு நற்செய்தியை கண்ட மக்கள், இவருடைய செயல்பாடுகளை கண்ட மக்கள் இவரிடத்திலே பலர் வரக்கூடியவராக இருக்கிறார்கள். அதனால்தான் எஸ்ஐயா அழகாக சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். எஸ்ஐயா 9:2 மத்தேயு சுட்டிக்காட்டுகிறார், காரிலில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் 2 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியிலே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4:12-17 இயேசு கலிலேயாவுக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். நாசரேத்தை விட்டு கலிலேயாவுக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். 2 பகுதியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4:23-25 இயேசு கற்பிக்கிறவராக, இயேசு போதிப்பவராக, இயேசு குணப்படுத்தக்கூடியவராக மத்தேயு நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கலிலேயாவுக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஏன் இயேசு கலிலேயாவிற்கு செல்ல வேண்டும் என்பதை எஸ்ஐயா அழகாக எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எஸ்ஐயா அதிகாரம் 9:9 வாசிக்கிறோம். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழி பகுதி வழியாக யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார் என்று சொல்லி எசையா அழகாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். எசையாவுடைய வாக்கு நிறைவேறும் விதமாக தான் இயேசு கலிலேயாவுக்கு புறப்பட்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த மேன்மை வரக்கூடிய பகுதிகளுக்கு இந்த சிறிய கிறிஸ்தவர்களாக மாறி அந்த கலிலேய மக்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தான் எசையாவுடைய வார்த்தை வெளிப்படையாக அவர் தன்னுடைய நச்சியதிலே சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். எசையாவின் வாக்கு இதன் வழியாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிற்காலத்தில் இவர் பெருங்கடல் வழியாக யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிறப்பரப்புகள் வழியாக பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகள் மேன்மை வரச் செய்வார், கடவுள் மேன்மை வரச் செய்வார் என்கின்ற ஒரு வாக்கை வெளிப்படுத்தக்கூடியவராக இவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம், இயேசு கற்பிக்கக்கூடியவராக, போதிக்கக்கூடியவராக, குணப்படுத்தக்கூடியவராக நச்சிதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளுடைய இயேசுனுடைய மூன்று விதமான பணிகளை நமக்கு நச்சிதையார் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஒரு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். தொழுகை கூடங்களுக்கே சென்று இயேசு கடவுளை பற்றி நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எதை பற்றி? தாவீதின் மகனுடைய வருகையினால் முழுமை அடைந்திருக்கிறேன் என்பதை அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். மெசியா ஒரு துன்புறும் ஊழியராக இந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடியவராக, வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு சிந்தனைகளை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். மோசே முதல் திருத்தூதர்கள் வரை திருச்சபை இன்று கற்பிக்கும் திருச்சபையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பல்வேறு நேரங்களிலே திருச்சபையிலே பல்வேறு விதமான போதனைகளை கற்பிக்கின்ற ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருச்சபை இதை தான் இயேசு வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு ஒரு கற்பிப்பவராக பல்வேறு நேரங்களில் கடவுளை கற்பித்து அவர் மகிமைப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் என்று சொல்லி மத்திய நச்சிதார் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஒரு போதகராக நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இறையரசு பணியை பற்றிய ஒரு நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். மனமாற்றத்தை பற்றிய ஒரு நற்செய்தியை அவர் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். மனம் மாறுங்கள், ஏனெனில் நீங்கள் விண்ணரசிற்கு செல்வீர்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை ஒரு குணப்படுத்தக்கூடியவராக நற்செய்தியாளர் காட்டக்கூடியவராக இருக்கிறார். புதுமைகளால் இயேசு வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இங்கு நச்சிதையால் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசுனுடைய மூன்று பணிகளை அழகாக தொடக்கத்திலேயே மத்தேய நச்சிதையால் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கற்பிப்பவராக, இயேசு போதிப்பவராக, இயேசு குணப்படுத்துபவராக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த நச்சிதை வாசகம் நமக்கு என்ன விதமான ஒரு சிந்தனையை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது? இதன் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இரண்டு விதமான சிந்தனைகளை நற்செய்தியாளர் இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, கீழ்ப்படிதல். என்னை பின்பற்று என்று சொல்லி 13 முறை நற்செய்தியிலே வரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் கடவுளுடைய கட்டளைகளின்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். அதுதான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் முதல் வாசகத்திலே 1 யோவான் 3 இறைவசனங்கள் 23 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரது கட்டளை. ஆம், நாம் கடவுள் கொடுத்த கட்டளைகளின்படி வாழ்கிறோம் என்று சொல்கிற போது இயேசு கிறிஸ்து கொடுத்த நம்பிக்கையின்படி நாம் மற்றவரை அன்பு செய்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பதன் வழியாக அவர்களை பின்பற்ற வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதே தான் 1 யோவான் 2:3 நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் என்று சொல்கிறது. ஆம், நாம் இயேசுவை தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் வாழ்கிற போது நாம் நேர்மையற்றவர்களாக, கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இந்த முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். உண்மை அவர்களிடம் இராது என்று சொல்லி யோவான் கடிதத்திலே 2:3 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் பல்வேறு நேரங்களிலே நாம் பக்தியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த பக்தியை வெளியிலே வெளி வேடக்காரர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் கீழ்ப்படுகிறேன், கடவுளுடைய சட்டங்களை எல்லாம் நான் கீழ்ப்படிந்து வாழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்காக நாம் வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வெளியிலே நாம் கடவுளுக்கான ஒரு வாழ்வை, உண்மையான ஒரு வாழ்வை, அவர் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோமா என்பது தான் இன்றைய கேள்விக்குறியாக நமக்கு மாறுகிறது. நம்முடைய வாழ்வு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்றால் அதனுடைய செயல்பாடுகளின் வழியாக, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் வாழ்கிற போது இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்கிறோம். இரண்டாவதாக இணைச்சு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் மனம் மாறுதல். மனம் மாறுதல் என்பது வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம்முடைய செயல்களின் வழியாக நம்முடைய மனமாற்றத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் கிருபையை பற்றிய அறிவு தேவையில்லாதவையை கைவிட கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்கிறார். கடவுளுடைய கிருபையை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த கிருபையின் அறிவின் வழியாக நாம் தேவையில்லாத சில செயல்பாடுகளை விடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தூய பவுல் அழகாக தன்னுடைய கடிதங்களில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாவத்தின் பசி தாகத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். அந்த பாவத்தின் பசி தாகத்திலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு நீதியின் தாகத்திற்கு நாம் நகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தூய பவுல் அழகாக தன்னுடைய கடிதங்களை சுற்றி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவத்தின் பசியிலிருந்து விடுதலை பெற்று நாம் நீதியின் தாகத்திற்கு நாம் நம்மை அழைத்து செல்கிற போது உண்மையான மனமாற்றத்தை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு என்பது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதா? அந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற போது நாம் புதிய மனமாற்றத்தை பெறக்கூடிய மக்களாக வாழ்கிறோம் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு என்பது கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வாக, கடவுளை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்வாக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக நாம் வாழ்கிற போது நாம் நம்மை செயல்பாடுகள் வழியாக நம்மை மனமாற்றி கொண்டு புதிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் அழகாக சொல்வார்கள், மனதிற்குள் அழுக்கை வைத்து கொண்டு சுமந்து திரியும் மனிதர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய மனங்களிலே அழுக்கை வைத்து கொண்டு நாம் நம்மையே நல்லவர்களாக, வெளியில் வெளி வேஷக்காரர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த நச்சதி நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து முதல் வாசகம் அழகாக சொல்வது போல நீங்கள் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், கடவுளை போர் மாற கட்டளைப்படப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நாம் கடவுளை போல் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம், எதிர் கிறிஸ்துவை போல் அல்ல, மாறாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை, கடவுளை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை, கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை, கடவுளுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை, அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற போது இறைவன் வழியாக நாம் மனமாற்றம் பெற்று அந்த மனமாற்றத்தின் வழியாக நாம் புதிய மக்களாக நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய மனமாற்றங்களை காட்டி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த புதிய மனமாற்றத்தை பெற்று இறைவன் ஆசிரியை நிறைவாக பெற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.